ಭಕ್ತಿಯಾದಿಗುಣಾರ್ನವ ಶ್ರೀಶೈಲಶದಯ ಪಾತ್ರ ಧೀ ಭಕ್ತಿಯಾದಿಗುಣಾರ್ನವ ಯತೀಂದ್ರ ಪ್ರವಣ ವಂದೇ ಯತೀಂದ್ರ ಪ್ರವಣ ವಂದೇ ರಮ್ಯ ಮಾತರ ಮುನಿ ಶ್ರೀಯಪತಿಯಾನ ಭಗವಾನುಡೆಯ ಅಡಿಯಾರ್ಗಳ முதன்மையான ஒரு ஸ்தானம் பெற்றவர்கள் ஆழ்வார்கள் ஆழ்வார்களே முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொய்கை ஆழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் அவருடைய திவ்ய பிரபந்தங்களில் முதலாவதான முதல் திருவந்தாதி 21 பாசனம் முடிச்சிருக்கேன் இது வரைக்கும் 22, 23, 24 அந்த மூணு பாசனம் இன்னைக்கு சொல்ல போகிறோம் 21 பாசனம் 20 பாசனத்தில் என்ன சொன்னோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே 21, 22 சொல்கிறேன் நின்று நிலமங்கை நீரேற்று மூவடியால் சென்று திசையளந்த செங்கன்மார்க்கு என்றும் படையாழி புள்ளூர்தி பாம்பனையான் பாதம் அடையாழி நெஞ்சே அரி அப்படிங்கிறது அந்த பாசுரம் போன தடவை அது சொன்னேன் பகவான் போய் என்ன இந்த ஆழ்வார்கள் வந்து இந்த ஆழ்வார்களுக்கு பிரத்யக்ஷமானவர் யார் திருக்கோவலூரில் அந்த இடைகழியில் மூணு பேர்களும் ஒருவர் படுக்கலாம் இருவர் உட்கார்ந்து கொள்ளலாம் மூவர் நிற்கலாம்ங்கிற சமயத்தில் நாலாவதாக பூந்து நெருக்கினது அந்த திருக்கோவலூர் ஆயன் அதாவது உலகளந்த பெருமாள் அதனால் அந்த உலகளந்த விருத்தாந்தத்தையே ஜாஸ்தி கொண்டாடுவார்கள் இவா இவா ஏன்னா யார் அவளுக்கு அனுகூலம் பண்ணாலும் அவளை தானே பேசுவா அதனால் அவ உலகளந்த பகவானுடைய விருத்தாந்தத்தையே பெருசாக பேசுகிறார் அவர் எல்லா பிரபஞ்சத்துலேயும் அதுவே பெருசாக தெரிகிற அவதாரம் ஆண்டாளே எடுத்தோடனே மூணாவது பாசரத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு இந்த உலகளந்த விருத்தாந்தத்தை தான் பெருசாக சொல்கிறா அவன் எப்படி உலகளந்த விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள் சூக்ஷமமாக இருக்கோ அதெல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே போருவார்கள் ஆழ்வார்கள் இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறேன்னா நின்று நிலமங்கை நீரேற்று மூவடியால் சென்று திசையளந்த செங்கன்மார்க்கு அப்படின்னா ஒருத்தர்கிட்ட போய் ஒன்று கேட்குறதுங்கிறது ஒரு குறைவுபாடு என்கிட்ட இது இல்லை நீ இது கொடு அப்படின்னு போய் தானம் வாங்குறதுங்கிறது அவ்வளோ ஒரு கௌரவமான விஷயம் இல்லை ஆனால் இந்த பகவான் என்ன பண்ணால் தன்னை அண்டின அடியார்களுக்காக தன்னுடைய கௌரவத்தை பார்க்காம போய் பகவான் வந்து அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுவான் அப்படிங்கிற பகவானோட ஒரு சொரூபம் ஒரு சுபாவம் அது சொல்கிறார் என்னென்னா சென்று முதல்ல சென்றான் எங்கன்னா மகாபலியினுடைய யஜ்ஞவாடத்துக்கு சென்றான் உன்னத்தை கேட்கணும் கேட்குறதுக்கு போகும்பொழுது நம்ம மனசு எப்படி இருக்கும் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்குறதுக்கு போகணும் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது கேட்க செல்லும்பொழுது எப்படி இருக்கும் அது போகிறதே ஒரு யாத்தனை தான் ஒரு சிரமந்தான் சென்றான்னா அப்புறம் என்னென்னா அந்த வாசலில் நிற்கிறது அவனுக்கு காத்துன்னு நிற்கிறது வருவார் இருங்கோ அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அதை வருவார் அப்படின்னா நிற்கணும் இல்லையோ அதுமாதிரி நிற்கிறது ஒரு குறைவுபாடான் குறைவுபாடனா அவமானம் அதெல்லாம் பொருட்படுத்தலைண்ணா. நின்றான்னர், அங்கே போய் நின்றான். யஜ்ஞ மகாபலியினுடைய யஜ்ஞவாட்டத்து யஜ்ஞசாலையினுடைய வாசலில் நின்றான். இவனுடைய தேஜஸ் அலாதியாக இருந்தது, அதனால மகாபலி சக்கரவர்த்தி அவனை வரவேற்றான். நின்றான். அப்புறம் என்ன பண்ணான், நீர் ஏற்றான். அதாவது தாரா உதகதாரா பூர்வமாக அதை கொடுக்கும் பொழுது அந்த ஜலத்தை கையில் வாங்கிக்கிறது, ஏதாவது கொடுக்குறவன் கை உயர்ந்தும் வாங்குறவன் கை தாழ்ந்தும் இருக்கும். அப்போ அப்படி திசை அளந்தான், சென்று திசை அளந்தான், சென்று திசை அளந்தான்னா நடந்துட்டே திசை அளந்தான் ஒரு அர்த்தம். சென்று திசை அளந்த செங்கன்மார்க்கு தானம் வாங்கி நடந்தபடி அளந்தான். சென்று திசை அளந்த செங்கன்மார்க்கு இப்படி இப்படி தானம் வாங்கினானே அவன் எத்தன்மையன், யாருக்காக தானம் வாங்கினான், அதித்தி அம்மா உபேந்திரன் பேர் இவனுக்கு, இந்திரனுக்காக, தன்னை அண்டின அடியார்களுக்காக இந்த மாதிரி போய் தானம் வாங்கினான். தன்னுடைய கௌரவத்தை குறைச்சிண்டு வாங்கினான் அப்படிங்கிறார் ஆழ்வார். அதனால் என்ன தெரியுது, என்ன அதனால் சுலபன்னு தெரியுது, பகவான் ரொம்ப சுலபன் அப்படின்னு சொல்ல வர்றார் போல் இருக்கு ஆழ்வார். சுலபன்னா ஒரு பெருமையும் இல்லாதவன் சுலபமாக இருக்கிறதுல என்ன பெருமை இருக்குது? பெருமை இருக்கிறவன் சுலபமாக இருந்தால் தான் சுலபன்னு அர்த்தம் அதுக்கு. அதனால் பின்னாடியே பெருமையை சொல்கிறார். அப்படி போய் உலக அளந்தானே அவன் எத்தன்மையன் என்றும் படை ஆழி புல்லு ஊர்தி அப்படிங்கிற பாம்பு அணை அவனுக்கு. அவனுக்கு என்றைக்கும் பார்த்தோன்னா அவனோட படை எது? ஆழி. இந்த சக்கரத்தை பிரயோகிக்கலாமே, இந்த சக்கரத்தை பிரயோகிச்சா போருமே, யார் மேலே? இந்த பலி மேலே. இதை காமிச்சு பயமுறுத்தினாலும் சரி, பயமுறுத்தி கூட வாங்கிடலாமே, அதை பண்ணலையாம். இவன் பிரகலாத் ஆழ்வானுடைய பேரன் இவன் இந்த பலி. அதனால் என்ன பண்ணனா, அடித்து வாங்கணுங்கிறது கடைசி உபாயம், சாமதான பேத தண்டத்தில் கடைசி உபாயம் தண்டோபாயம். இவங்ககிட்ட பேசியே வாங்கிடலாம் அப்படிங்கும்பொழுது, நான் சக்தி உள்ளவனாக்கும் போனால் போகிறதுன்னு அவங்ககிட்ட நான் பேசி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஈனமான ஒரு குணம் உள்ளவன் கிடையாது பகவான். சமஸ்த கல்யாண குண பரிபூர்ணன், அதனால் அதை சொல்லவும் இல்லை, அதை மறைச்சிட்டோம். இந்த பகவான்கிறதையும் மறைச்சிட்டோம். நான் பகவான் இப்படி வரேன் நீ கொடு அப்படின்னு கேட்டாலே கொடுத்துருவானோ என்னமோ அவன், அதையும் மறைச்சான். அவ்வளவு பெருமை உள்ள அவனுக்கு, அவனுக்கு எது படை? ஆழிங்கிறது படை. அது என்னென்ன? பாஸ்கர கோடி துல்லியம் அப்படிங்கிறது. அதை அவ்வளவு தேஜஸ் உண்டானது அழிக்கும் தன்மையிலையும் பாஸ்கர கோடி துல்லியம், தேஜஸில் மாத்திரம் இல்லை. அது அந்தந்த இடத்த ஸ்தானத்தை தாண்டி சூரியன் வந்தது, பூமி கிட்டக்க போச்சுன்னா தகிக்கிறது இல்லையோ, இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போச்சுன்னா பசுமமாயிட போகிறது. அதுபோல் பாஸ்கர கோட்டி துல்லியமாக இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வான கையில் வச்சுண்டும் தன் சக்தியை பிரயோகிக்காமல் மறைச்சான். அது ஒரு சௌலபியம் தானே, அது ஒரு சுலபமான குணம் தானே பகவானுக்கு. பலிக்கு அது தேவையில்லைப்பா, சாதாரணமாக கேட்டாலே கொடுத்துருவான் அப்படின்னா. அப்படின்னா ஒன்று. அப்புறம் என்னென்ன? புல்லு ஊர்தி. இந்த கருடன் இருக்கானே அவன் தான் அவனுக்கு ஊர்தி. கருடன் யாருன்னா, அமிர்தத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற சமயத்தில் இந்த தேவர்களெல்லாம் பிரபாவசாலி ரொம்ப. அமிர்தம் கிடைக்கிறதுக்கு அஸ்வினி தேவர்கள் கூட அமிர்தம் கிடைக்கணும்னு பாடுபட்டான். இந்திரன் சொல்லிட்டான், அமிர்தம்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, நீ எல்லாம் வைத்தியன் போயிட்டு வந்துட்டான், கொடுக்க முடியாதுன்ட்டான். உடனே அஸ்வினி தேவர்கள்லாம் என்ன பண்ணான்னா, ரிஷிகள்கிட்டலாம் போய் அவகிட்டலாம் ரெக்கமெண்டேஷன் வாங்கி பரவாயில்ல கொடு அப்படின்னா போனால் பிறந்த அமிர்தம் கொடுத்தான் இந்திரன். ரொம்ப கொடுக்க மாட்டான், மனசு வராது இந்திரனுக்கு அந்த அமிர்தத்தை கொடுக்கறதுக்கு. ஆனால் இவர் எவ்வளோ பிரபாவசாலின்னா, இவர் போய் அமிர்த கலசத்தை தூக்கின்னு விட்டார். தேவர்கள்லாம் சுற்றி நின்று சண்டை போடுறா, ஒன்றும் பண்ண முடியல. அத்தனை தேவர்களையும் யுத்தத்தில் ஜெயிச்சு அமிர்தத்தை கொண்டு வந்தவன் ஒத்தன், அவன் தான் கருடன். அவ்வளோ பிரபாவசாலி அந்த கருடன். இத்தனை தேவர்களால் ஒன்றா சமஷ்டியாக சேர்ந்து யாரை தோக்கடிக்க முடியலையோ, அப்படியாப்பட்ட அந்த கருடன், இத்தனை தேவர்கள் சமஷ்டியாக சேர்ந்து யாரை தோக்க முடிக்க முடியலையோ, அப்படியாப்பட்ட கருடன், அதை நம்ம ஞானம் வச்சுனோம். அந்த கருதன் என்ன பண்ணுறானா, இவனுடைய திருவடியை தன் முதுகில் தூக்குறான் அப்படின்னா நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். யார் போய் இருந்தான், யார் போய் கேட்டான், யார் போய் தானம் வாங்கினா, தானம் வாங்கினது யார்? சக்கரம். இந்த சக்கரத்தை எடுத்து உலகையே அழிச்சிட முடியும் அப்படியாப்பட்டவன் இந்த கருடன்கிறவன். உலகத்தில் இருக்க எல்லார காட்டிலையும் பெரிய வீரன், தேவர்களெல்லாமும் அழிக்கக்கூடியவன். அந்த சக்கரம் கையில் இருக்குது, இந்த ஊர்தியான இந்த புல் இருக்க இந்த கருடன் அவனுடைய திருவடியை மேலே தூக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அவனுடைய ஏற்றம் என்ன? படை ஆழி புல் ஊர்தி. அப்படியாப்பட்டவன் சக்தி உள்ளவன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், அதுதான் அது. இல்லைன்னா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அது ஒன்றும் கௌரவம் இல்லையே. பெருமை சக்தி உள்ளவன் சுலபனாக இருந்தால் அது சௌலபியம். அப்போ அது சொல்லிட்டு வர்றார் ஆழ்வார். எப்படியாப்பட்டவன் அவனுக்கு படையாழி புல் ஊர்தி பாம்பு அணை ஆதிசேஷன்னு பேர் அவருக்கு. ஆதிசேஷன்னா என்னென்னா சேஷத்துவம்னு ஒரு குணம் எல்லா ஜீவகோட்டிகளுக்கும். உன்னூத்தனுக்கு சொத்தாக இருக்கிறது, சேஷப்பட்ட வஸ்துவாக இருக்கிறது, அதாவது பகவானுடைய சொத்து. எல்லா ஜீவகோட்டிகள் நாம் எல்லாருமே எம்பெருமானுடைய சொத்து. அப்போ நாம் எல்லாருமே அவனுக்கு சேஷபூத்தர்கள் அப்படின்னு சொல்கிறது சம்பிரதாயம். அதில் ஆதிசேஷன் முதல் சொத்து ஒன்று உண்டான், அதுதான் அவன். அந்த ஆதிசேஷன் பேர் அப்படின்னா என்னென்னா அத்தனை ஜீவகோட்டிகளுக்கும் அவன் மொத்தம் உபலக்ஷணம் அந்த ஆதிசேஷனுங்கிறவன். அப்போ அவனுடைய படை ஆழி புல் ஊர்தி அத்தனை ஜீவகோட்டிகளும் அவனுடைய சொத்து. பலி முதற்கொண்டு அவன் சொத்து. அப்போ இந்த உலகம் முழுக்க அவன் சொத்து. நிலமங்க யார்? நிலமங்க நாச்சி அது யாருக்கு சொந்தமானவன்? பகவானுக்கு சொந்தமானவன். ஈரழப்பு அண்டா பிரம்மாண்டங்கள்லாம் பகவானுக்கு சொந்தமானது. இத்தனை பேர் இத்தனை பிரபாவசாலியான பகவான் போனால் போகிறது போய் கேட்டு தான் வைப்போமே அப்படின்னு போய் கேட்டான்னா அவன் பெருமை அது. அது அவன் பகவானுடைய பெருமை எப்படியா எத்தன்மை அது அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ. என்னது என்ன பெருமைன்னா ரொம்ப சுலபன், மகா சுலபன் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ. அதனால் அடையாழி நெஞ்சே அரி, ஆழி நெஞ்சே மிகுந்த ஆழமான நெஞ்சே, சமுத்திரம் போல் ஆழமான நெஞ்சே, நீ அவன் திருவடியை அடை. சரி, இவ்வளோ பெரிய பகவான் நீ சொல்லிட்டீரே, நான் அவன்கிட்ட போக முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒன்று சொல்கிறார் பின்னாடியே. ஏதோ ஒரு சமயம் போனால் ஒத்தன இடத்துல தானம் வாங்கினான் அப்படின்னு சொல்கிற வாஸ்தவம் தான். எப்பயும் அதே சௌலபியம் அவனுக்கு இருக்குமா? எப்பயும் அந்த குணம் அவனுக்கு இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையோ? அதுக்காக ஒன்று சொன்னார் பின்னாடியே, படை ஆழி புல்லூர்தி அடையாழி நெஞ்சே ஆரியனா. என்னென்னா இவன் தனிமையில் இருப்பான், அவன் ஒரு சக்கரவர்த்தி, வேணுங்கிற போது தனிமையில் இருப்பான், வேண்டாத அதாவது வேணுங்கிற போது எல்லாரையும் கூட்டி வச்சுப்பான், வேண்டாத போது தள்ளிடுவான் அப்படின்னு இருக்கு இல்லையா? என்றும் படை ஆழி அப்படின்னா சுற்றி வர ஒரே கூட்டமாக இருக்குமா அவனை சுற்றி. இந்த பக்கம் ஒரு பாம்பு, இந்த பக்கம் ஒரு பறவை கருடன், இந்த பக்கம் சக்கரம், இந்த பக்கம் சங்கம், சுத்தீவிர அடியார்கள், இப்படியே தான் இருப்பான் அவன். அவனுக்கு வந்து தனியாக தான் தனியாக இருக்கணும், தனக்கு ஒரு பிரைவசிங்கிறது தேவையில்லையா? அடியார்களோடு சேர்ந்து இருக்கிறது தான் அவனுக்கு சமஸ்து. என்றும் படையாழி, என்றும் புல்லூர்தி, என்றும் பாம்பனை அவனுக்கு பாம்பு அணை. அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி அடியார்களோட ஒரு சமயம் போய் தன்னுடைய அது இந்திரனுக்காக போய் தானம் வாங்கினான்னு நினைக்காத, என்றுமே அடியார்கள் சுற்றி வர இருக்க அப்படியே தான் வர்த்திக்கிறான் பகவான், அப்படியே தான் இருக்கான். அதனால் நீ ஒருத்தன் எக்ஸ்ட்ராவாக சேர்ந்துன்றதுனால அவனுக்கு ஒன்றும் சிரமம் கிடையாது. அவனை அணுகிறதுக்கு நீ ஒன்றும் சிரமப்பட வேண்டாம், ரொம்ப சுலபந்தான். அவனை அடை, ஏதாவது உபன்யாசத்துக்காக சொல்கிற வழி நினச்சிக்க வேண்டாம், அரி அப்படின்னாரான். ரெண்டு சொன்னார் அதுக்கு விசேஷம். ஏதோ ஒரு உபன்யாசத்தில் ஏதோ ஒரு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிற விஷயம் இல்லை, அடை அவனை சென்று அடை. இதை அரினா இதில் நன்னா புத்தி பண்ணு, நீ இதை நன்னா யோசி, நீ இதை யோசிச்சு பாரு அப்படிங்கிறார் ஆழ்வார். என்ன யோசிச்சு பாரு இந்த அப்படிங்கிறார்.
அறியும் உலகெல்லாம் யானேயுமல்லன் அறியும் உலகெல்லாம் யானேயுமல்லன் பொறிகொள் சிறையுவனமூர்ந்த வெறிகொள் காம்பேய் மென்தோழி வெறிகொள் காம்பேய் மென்தோழி கடை வெண்ணையுண்டாயை வெறிகொள் காம்பேய் மென்தோழி கடை வெண்ணையுண்டாயை தாம்பே கொண்டார்த்த தழும்பு வெறிகொள் காம்பேய் மென்தோழி கடை வெண்ணையுண்டாயை காம்பேய் மென்தோழி கடை வெண்ணை உண்டாயை தாம்பேய கொண்டு ஆர்த்த தழும்பு
இது நெஞ்ச பார்த்து சொன்ன மாதிரி பாசுரமா இருந்தது இல்லையா? அதுக்கு முன்னாடி நெஞ்சே அடை நெஞ்சே அரி அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது இல்லையா? இது யாரையா பார்த்து பேசுற மாதிரி இருக்கு இந்த பாசுரம், வேற யாரையோ பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு, ஒருத்தரை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு, நெஞ்சே தன் நெஞ்சே பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. அடுத்த பாசுரம், அறியும் உலகெல்லாம் யானையையும் அல்லன், அறியும் உலகெல்லாம் யானையையும் அல்லன். என்னன்னா, பொறிகள் சிறை உவணமூர்ந்தாய், அது விழி சம்போதனம் கூப்பிடுற, பொறிகள் சிறை உவணமூர்ந்தாய்னா அழகான வர்ணங்களை உடைய கருட பட்சியில ஊர்றவனே பொறிகள் சிறை உவணமூர்ந்தாய் அப்படின்னு கூப்பிடுறார். வெறிகொள் காம்பேய் மென்தோழி கடை வெண்ணெய் உண்டாயை, வெறிகொள்ள நல்ல நறுமணம் கமழும் அழகான தோள்களை உடைய மென்தோழி, அழகான தோள்களை உடையவள் யசோதை பிராட்டி, கடை அவள் கடைகிற வெண்ணையை உண்டாயை, அந்த வெண்ணையை உண்டாயை தாம்பே கொண்ட ஆர்த்த தழும்பு, அதாவது இந்த யசோத பிராட்டி கடையிற அந்த வெண்ணைய நீ சாப்பிட்டிய, அதனால ஒரு தாம்புனால தாம்பு கயிற்றுனால கட்டி ஒரு தழும்பு வந்ததே, இத அறியும் உலகெல்லாம், உலகத்தில் அத்தனை பேருக்கும் தெரியும் அது இந்த விஷயம், யானையும் அல்ல நான் எனக்கு ஒண்டி தெரிஞ்ச விஷயம் இல்லையா, அது உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு இருக்கு இந்த பாட்டு. அப்போ அந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு என்ன சங்கதி? அந்த பாட்டில் என்ன சொன்னார் பகவான்? ரொம்ப சுலபன், எப்பயும் அடியார்களோட கூடியே இருக்கான், அந்த கோஷ்டியில் நீயும் போய் சேர்ந்துக்கலாம், உன்னையும் சேர்த்துப்பான், ரொம்ப சுலபன் தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு நெஞ்ச பார்த்து சொன்னார். நமக்கெல்லாம் சொல்கிறதா வச்சுக்கலாம். இந்த பாசுரத்தில் என்னென்னா, எல்லாருக்கும் தெரியும் பொறிகள் சிறைய ஊனம் இருந்தான்னு பெருமாளை பார்த்து கூப்பிடுறார். பொறிகள் சிறைய ஊனம் இருந்தாய், ஏ கருட வாகனனே, நீ வந்து யசோதை என்னிடத்தில் வெண்ணையை திருடி அவள் உரலோடு உன்னை உறப்பிணித்த நான்று, உன்னை உரலோடு இருக்கு கட்டினாலே, அதனால ஒரு தழும்பு உனக்கு ஏற்பட்டது, இந்த தழும்பு இருக்க, இந்த தழும்பு உலகத்துக்கு முழுக்க தெரியும், எனக்கு மாத்திரம் இல்லை அப்படின்னா, அவர் வந்து நெஞ்சை பார்த்து அப்படி சொன்ன உடனே இந்த பகவான் என்ன பண்ணானா, அப்படியா இவன் ரொம்ப சுலபன், அடியார்களோடய கூடி இருக்கிறவன், அவனை போய் நீ ஆசிரிய அப்படின்னு நீ சொல்கிறிய, என்னை பற்றி அப்படின்னா நீ எல்லாம் தெரிஞ்சுட்டியா அப்படின்னு கேட்டான் பகவான் உடனே. இந்த ஆழ்வாரை பார்த்து என்னத்தையும் எல்லாம் தெரிஞ்சுட்டேன், நீ நான் ரொம்ப சுலபன் நீ புரிஞ்சுட்டேன் இல்லை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டவுடனே இவர் சொல்கிறார், ஏய் அரியும் உலகெல்லாம் யானையும் அல்ல, எனக்கு ஒண்டியும் தெரியும் சொல்ல, ஏன்னா அரியின் முடிக்கிறார், நெஞ்சே அரியின் முடித்தார், நீ அறிந்தாயோன்னு கேட்டான் பகவான் உடனே. நெஞ்சே அரியின் நீ சொல்கிறேன், உனக்கு சொல்கிற மாதிரி சொல்கிற அவாந்தர வாக்கியம்னு பேர், இதுக்கு மனசா மனசான்னு பாடுவார் தியாக பிரம்மம். இந்த மனசா மனசான்னா பல பேருக்கு சொல்கிறது, அது தன் மனசே இதை இல்லை, நீ இப்படி இருக்காது அப்படி இருன்னு சொன்னால் கோபம் பொல்லா போகிறோம், அதனால தன் மனசை பார்த்து நெஞ்சே நெஞ்சேன்னு சொல்கிறது, நல்லதோ கெட்டதோ அப்படி சொல்லிப்பா பெரியவாள்லாம், அது மாதிரி நெஞ்சே நீ அரி, நெஞ்சே நீ அடை அப்படின்னு சொன்னாலாம். அப்படின்னு சொன்ன உடனே மற்றவாளுக்கு அரின்னு நீ சொல்கிறிய, நீ அறிந்தாயோன்னு கேட்டான் நான் பகவானுடனே. ஏ நீ சுலபங்கிறத நான் அறிந்திருக்கேன், ஆழ்வார் தெரிஞ்சுட்டுருக்கார், அது இப்போ எப்படி சொல்கிறார் பாருங்க, பெருமாள்கிட்ட இப்படி சொல்கிறார் அவர், நீ சுலபங்கிறத யானேயும் மல்லன் எனக்கு ஒண்டியும் தெரியாது, உலகத்துக்கே தெரியும், எப்படின்னா காம்பேயமன் தோழி கடை வெண்ணெய் உண்டாய், அந்த யசோத பிராட்டி கடைஞ்ச வெண்ணையை நீ சாப்பிட்ட போது உனக்கு ஒரு தழும்பு கிடச்சிதே பரிசா, அந்த தழும்பு வச்சு கண்டுபிடிச்சிடலாமே ஐயா, நீ சுலபன்னு, நீ மகா சுலபன்னு கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு சொன்னானான். அறியும் உலகெல்லாம், உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும், யானேயும் மல்லன் எனக்கு ஒண்டியும் இல்லை, என்ன பொறிகொள் சிறை உவணம் ஊர்ந்தாய், நீ கருட வாகனனாக இருந்த பொழுதிலும் அப்படின்னு ஒரு அர்த்தம் அதுக்கு, ஏன்னா கருட வாகனன்னா அது வந்து ஒரு பகவானுடைய பகவத் தன்மையை காட்டுற, பகவான்கிற தன்மையை காட்டுறதான் கருடன், ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன நம்ம இன்னொரு அர்த்தம் உண்டதுக்கு, என்றும் படை ஆழி புல் ஊர்தி, என்றும் படையாழினா எண்ணி ஆழிங்கிறது என்ன தெரியுமோ, காலச்சக்கரத்தானுக்கே அப்படிங்கிறார் நம்மாழ்வார், இது காலத்தை குறிக்கிறது, காலம் ஆரம்பமும் இல்லை அந்த முறையில் சுற்றிகிட்டே இருக்கு இல்லையா, காலம் போயிட்டே இருக்கு இல்லையா, அது மாதிரி சுழண்டுட்டே இருக்கும், இது நிற்கவே நிற்காது இந்த சக்கரம் சுழண்டுட்டே இருக்கும், அதுபோல் காலம் ஆனால் நமோஸ்து அனந்தாய சகசிரமூர்த்தையே சகசிர பாதாட்சி சிரோருபாகவே சகசிரநாமனே புருஷாய சாஸ்வத்தே சகசிர கோட்டி யுக தாரிணே நம, சகசிர கோட்டி யுகங்களை தரிச்சுட்டு இருக்கான் பகவான், என்ன அர்த்தம், அனந்தமானவன் அர்த்தம், காலாத்தீத்தன் அர்த்தம், காலம் அவன் கை சொத்து, ஒரு சொத்து காலமாக, என்றும் படையாளி என்ன, காலமே அவன் கை, காலமே அவன் சொரூபம், காலமே அவன் சொத்து, கால தத்துவமாக இருக்கிற பகவானே என்ன பண்ணுறான், போய் இறைஞ்சிறான், அதான் அவனுடைய சௌலபியம் அப்படின்னு ஒரு அர்த்தம் அதுக்கு. புல் ஊர்தி, புல்லுன்னா என்னென்னா வேதம் சொல்கிறது அவன் ரக்கி அடிக்கும்போது துப்பியம் நமாமி நாராயணன் வேத சப்தம் வரதான். அப்படின்னா வேதத்துக்கு உபலட்சணம் அந்த பட்சி, இது காலத்துக்கு உபலட்சணம், அந்த பட்சி வேதத்துக்கு உபலட்சணம். வேதம் என்ன பண்ணுறதா, நான்மறைகள் தேடி என்றும் காணமாட்டா செல்வன் என்றும் அப்படின்னு திருமங்கையாளர் பாடுறார். அவனுடைய ஒரு ஏதாவது ஒரு குணத்தை எடுத்து சொல்லிகிட்டே போகும், ஆனந்தம்னு ஒரு குணத்தை எடுத்து சொல்லும், ஆனந்தவல்லின்னு ஒரு பாகம் வேத பாகம் சொல்லி அதுக்கு அவனுடைய ஆனந்தத்தை தலை கட்ட முடியாதுப்பா அப்படின்னு முடிச்சிடும். இவ்வளோ ஆனந்தம், இவ்வளோ ஆனந்தம், இவ்வளோ ஆனந்தம் சொல்லிகிட்டே போகும். இதுக்கு மடங்கு, இதுக்கு இவ்வளோ மடங்கு. ஒரு மனுஷன் தனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் அடைஞ்சிட்டான்னு வச்சுப்பான். ஒரு மனுஷ கந்தர்வனுடைய ஆனந்தம், மனுஷ கந்தர்வனுடைய ஆனந்தத்துக்கு அப்புறம் கந்தர்வனுடைய ஆனந்தம், அப்புறம் ஆஜானஞ்ச தேவர்களுடைய ஆனந்தம், இப்படி நூறு மடங்கு நூறு மடங்கு போட்டே வந்தால் ஒரு ஒரு நிலைப்பாடுகளில் இருக்கிற ஒரு ஒரு தேவத்தையினுடைய ஆனந்தம் கிடச்சிட்டே வரும். கடைசியில் பிரம்மாவனுடைய ஆனந்தம், பிரம்மானா உலக சிருஷ்டி பண்ணுற சதுர்முக பிரம்மா, அவனுடைய ஆனந்தம் இந்த பிரம்மாவனுடைய ஆனந்தமும் இந்த பரபிரம்மமான பகவானுடைய ஆனந்தமும் ஒன்றான்னு வச்சு பார்க்கறது வேத பாகம் ஆனந்தவல்லி. சீச்சி அதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கியா, சரி இந்த பிரம்மாவை கொண்டு ஒரு மனுஷ லெவலில் வச்சுடுற, திருப்பி அதுக்கு மேலே ஒரு நூறு மடங்கு நூறு மடங்கு போட்டுட்டே போ அப்படின்னு ஆனந்தம் ஒரு பகவானுடைய ஆனந்தங்கிறது எல்லாம் இல்லைங்கிறத வேதம் அப்படி சொல்லிட்டு இருக்கு, என்ன கண்டுபிடிக்க முடியல. அப்போ புல் ஊர்தினா என்னென்னா வேதத்தினால் வகிக்கப்படுறவன் அர்த்தம், கருடனால் ஏந்தப்படுறவன், புல்லினால் வகிக்கப்படுற, வேதத்தினால் வகிக்கப்படுறவன் இவன். அப்போ என்ன சொல்கிறார், நீ பகவானாக இருந்த போதிலும் பொறிகொள் சிறை உவணம் ஊர்ந்தாய், நீ கருட வாகனனாக இருந்த பொழுதிலும், நீ வேதத்தினால் தரிக்கப்படுறவனாக இருந்த பொழுதிலும், நீ வேதத்தினால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய மேன்மைகள் பல மேன்மைகள் இருந்த போதிலும், சமஸ்தமான அனந்தமான கல்யாண குணங்கள் இருந்த பொழுதிலும், தாம்பே கொண்டு ஆர்த்து தழும்பு ஒரு தழும்பு இடுப்பில் வச்சுட்டு இருந்தியா ஐயா, இந்த தழும்பு நீ சொல்ல பண்ணு காட்டி கொடுக்குறதே அப்படின்னு இவர் கேட்குறார். பெருமாளை போட்டு மடக்கிட்டார் இந்த ஆழ்வார். இப்படி சொல்லி பெருமாள் என்ன பண்ணாருன்னா, உடனே இந்த இடத்துல இருக்க கட்டின தழும்பு, அந்த வேஷ்டியை எடுத்து அந்த தழும்பை மறைக்கிற மாதிரி இருக்க கட்டின்றான். இந்த தழும்பு எடுத்து இருக்க, இந்த தழும்பு பார்த்துட்டு தானே நீ சொன்ன நப்பின்ன காணில் சிரிக்கும்னா, உடனே வந்து குளிச்சுட்டான் கிருஷ்ணன் அப்படின்னா, நப்பின்ன வந்து பார்த்தா கேலி பண்ணுவான் உடனே அப்படின்னு சொன்ன உடனே வந்து குளிக்க விட்டான், நீராட்டத்தில் வரது இல்லையாது. உடனே நம்ம தழும்பை மேலே இழுத்து கட்டிக்கிறான், தழும்பு வெளில தெரியாம. அட அசட, இந்த தழும்பு நீ மறைச்சிட்டா பாக்கி நீ சுலபமாக பண்ண காரியங்கள்லாம் மறைஞ்சி போடுமா, எவ்வளோ தழும்பு இருக்கு உனக்கு, ஒரு ஒரு தழும்பாக நான் சொல்கிறேன் பார் அப்படின்னு ஒரு பாசுரம் ஆரம்பிக்கிறார். எனக்கு தீர்த்தவன் மறந்து விட்டேன். தழும்பிருந்த ஷாருங்கணான் தோய்ந்தவாம் அங்கை, தழும்பிருந்த தாள் சகடம் சாடி, தழும்பிருந்த பூங்கோதையாள் வெறுவப் பொன்பெயரோன் மார்பிடந்த வீங்கோத வண்ணர் விரல். அடுத்த பாசுரம், அந்த தழும்பு நீ வேஷ்டியால் எடுத்து கட்டி மறைச்சிட்டயா வாஸ்தவம், பாக்கி எல்லாம் தழும்பெல்லாம் ஒரு லிஸ்ட் நான் சொல்றேன் பாரு இப்ப அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கிறார். தழும்பிருந்த கண்கணன் தொய்ந்தவாமங்கை, தழும்பிருந்த சார்கணான் தொய்ந்தவாமங்கை, தழும்பிருந்த தாள் சகடம் சாடி, தழும்பிருந்த தாள் சகடம் சாடி, தழும்பிருந்த பூங்கோதையாள் வெறுவ பொன் பயரோன் மார்பிடந்த வீங்கோத வண்ணர் விரல். வீங்கோத வண்ணர் விரல் நன்னும் சரி, அந்த தழும்பு நீ மறைச்சிட்டா நான் ஒரு தழும்பு சொல்கிறேன் பார். இந்த ராமாவதாரத்தில் இந்த ரிஷிகள் எல்லாம் காப்பாற்றுறேன்னு ஒரு விரதம் எடுத்துட்ட நீ, அப்போ இந்த தனுசு எழுந்து கையில் எப்படி பிடிச்சிட்டியா, 16,000 ராட்சசர்களை ஒரு முகூர்த்த காலத்தில் அழிச்ச, சுபாகு மாரிச்சன் அடிச்ச, மன்னிக்கணும் எல்லாரும் ரொம்ப படுத்துறேன், சுபாகு மாரிச்சனை அழிச்ச, விஸ்வாமித்திர யாக சம்பரக்ஷணம் பண்ண, சிவதண்டு பங்கம் பண்ண, காட்டுக்குள்ள நுழையும் பொழுது ரிஷிகளுடைய ஹிருதயங்கள் எல்லாத்துலேயும் அவாவா யாரை தியானம் பண்ணிட்டுருந்தா அவள்லாம் மறைஞ்சா நீ தெரிஞ்ச, ரிஷிகளுக்கெல்லாம் சத்தியம் பண்ணி கொடுத்த, ராட்சச பதற ராட்சச பூண்டை எல்லாம் அழிக்கிறேன்னு அப்படி பிடிச்சி 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 நீ காப்பாத்தினியே, அப்போ எவ்வளோ நாள் பிடிச்சின்னு இருந்த அந்த வில்ல, அந்த நான்கீரை எவ்வளோ தூரம் உபயோகப்படுத்தின, இந்த நான்கீரை பிடிச்சி 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 உன் கையில் ஒரு தழும்பு இருக்கு, இந்த தழும்பு நீ எப்படி மறைக்க போகிற சொல்லு, க்ளவுஸ் க்ளவுஸ் போட்டுக்க முடியுமா, இங்கே ஒரு தழும்பு இருக்க, இந்த தழும்பு காட்டி கொடுக்குறதான் ஒரு குணத்தை, பகவானுடைய ஒரு குணத்தை, தழும் விருந்த தாள் சகடம் சாடி, இன்னொரு தழும்பு இருந்தது, சகடாசுரன் ஒருத்தன் வந்தா ஜனங்களெல்லாம் தொந்தரவு பண்ணுறவன், கம்சனுடைய சகா, அதனால காலில் ஒரு தழும்பு இருக்கான், அவனை எட்டி உதச்சதுனால, தழும்பிருந்த தாள் சகடம் சாடி, தழும்பிருந்த, அடுத்து இன்னொரு தழும்பு இருக்கான், இன்னொரு தழும்பு இருக்கான், அது எப்பன்னா ஹிரண்ய கசிப்பு, தேவர்களால் அவனை ஒன்றும் பண்ண முடியாது, யாராலையும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது, அப்பேற்பட்ட பலசாலியர் ஹிரண்ய கசிப்புங்கிற, நீ ஹிரண்ய கசிப்பு வதைக்கிறதுக்காக ஒரு ஆக்ரோஷமான ஒரு அவதாரம் எடுத்தான் இல்லையா, நரஹரியாய் வந்தான், நரசிம்மனா வந்து அவதரித்த போது என்ன பண்ணான்னா, வீங்கோத வண்ணர் விரல் அப்படின்னா, தழும்பிருந்த வீங்கோத வண்ணர் விரல், இந்த நரசிம்மனாவன் ஆவிர் பவிச்ச உடனே ஒரு ஒரு சப்தம் ஒன்று போட்டான், அந்த அந்த ஸ்போட்டனம் ஏற்பட்டது இல்லையா, அந்த அந்த தூண் வெடிச்சு அந்த ஸ்போட்டனத்தில் ஒரு சப்தம் ஒன்று கொடுத்தான், இந்த சப்தத்தை கண்டே பயந்து ஒடுங்கினானா முதல்ல இரண்ய கசிப்பு, அப்புறம் நிதானிச்சுட்டான், அப்படி ஒரு சப்தம் கொடுத்தான், சப்தம் கொடுத்ததுக்கப்புறம் வளர்ந்தான், வெளியில் வந்தப்புறம் வளர்ந்தான் அப்படிங்கிற, அடலறியாய் பெருகினான் திருமங்கி ஆழ்வார், இவர் சொல்றார் வீங்கோத வண்ணம், ஓத வண்ணம்னா ஓதம்னா சமுத்திரம், ஓத வண்ணம்னா கடல் நீர் வண்ணன், வீங்கும் ஓத வண்ணம்னா அப்படியே பெருசா வியாபிக்கிற அலைகளை கொண்ட சமுத்திரம், அது எப்படி சமுத்திரம் எப்படி ஆறு பறிச்சு அப்படி வியாபிக்கிறது, அது போல ஒரு ஆறு ஆறு பறித்து கொண்டு வியாபித்து கொண்டு ஒரு ரூபமா, அதில் நிருஷ்ணமானுட்டு மந்திரத்தினுடைய விஷயத்தையும் வச்சிருக்கார், அதில் வர ஒரு சப்தத்தினுடைய அர்த்தமாகவும் அது இருக்கு, இந்த சப்தம் இந்த வீங்கோத வண்ணர் விரல்ங்கிறது, இந்த மந்திரம் தெரிஞ்சவா சொல்லி மூணாவதாக வர வார்த்தை இதில் இருக்கு இந்த பாசுரத்தில், அப்போ என்ன பண்ணா இந்த ஹிரண்ய கசிபுவனுடைய குடலை உருகினான் இல்லையா, அப்போ அந்த கையில் ஒரு தழும்பு வந்து தான், விரலில் ஒரு தழும்பு வந்து தான், அது எப்படி இருந்தனா பூங்கோதையாள் வருவ எப்பயும் கூட இருக்காள் இந்த லக்ஷ்மி, அவளே பார்த்து பயப்படுறாளாம் அந்த தழும்பை பார்த்து, என்ன இப்படி ஒரு தழும்பு, அந்த தழும்பு தெரிகிறது ஐயா, இந்த தழும்புக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்கிற, கையில் இங்கே ஒரு தழும்பு, விரலில் ஒரு தழும்பு, காலில் ஒரு தழும்பு, இதெல்லாம் அடியார்கள் பிரகலாத ஆழ்வான் காரியம் பண்ணுறதுக்காக, பிரகலாத ஆழ்வனுடைய அவனை காப்பாற்றுறதுக்காக நீ போனிய, எவ்வளவு பிரேமா இருந்தா இவன் பிரகலாத ராவணன் நோக்கி போயிருப்பான், பக்தர்களுடைய சாம்ராஜ்யத்தில் சக்கரவர்த்தின்னு சொல்லப்படுறான் பிரகலாதன், பிரகலாத பக்திஜன் ஒன்று பண்றாரு தியாகபிரம், நிருசிம்மாவதாரத்தில் வர பிரகலாத சரித்திரம் போல இருக்காது, அவர் பண்ண பிரகலாத பக்தி விஜயம் அது வேற மாதிரி இருக்கும், ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கும் அதனுடைய அர்த்தங்கள்லாம், இந்த பிரகலாதனை நினச்சி இந்த ஆழ்வார் சொல்கிறார், அவன் எப்படா எப்பேற்பட்டவன், பூங்கோதையாள் வருவேன்னர், அழகிய குழற்கற்றையை உடைய ஸ்ரீதேவியானவள், லக்ஷ்மியானவள், பிராட்டியானவள், பயந்தாள் அப்படின்னு அந்த ரூபத்தை பார்த்து பயந்தாள். அது பயந்ததோடு இல்லையா, தான் முன்னாடி போகலை அவன், அவரை யார் அடக்கிறது, இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்காரே, அவர்கிட்ட யார் போக முடியும்னு எல்லோரும் பயந்த பொழுது, இவள் அவன் பக்கத்தில் போய் கூட அவனுடைய கோபம் அடங்கலையா. ருக்மிணி சொல்கிறா கிருஷ்ணன் இடத்துல, ஒரு சமயம் கிருஷ்ணன் வந்து சுகமாக படுத்துன்ருக்கான் ஊஞ்சலில், பக்கத்தில் இருந்து விசிறா ருக்மிணி. அப்போ கேட்குறார் ருக்மிணியை பார்த்து கிருஷ்ணன் கேட்குறான், அதாவது ருக்மிணிக்கு கோபமே வராது, சத்யபாமிக்கு கோபமே வரும் எப்பவுமே, ருக்மிணிக்கு கோபம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசையான் கிருஷ்ணனுக்கு பார்க்குறதுக்கு. அதனால் அவனுக்கு அவளுக்கு கோபம் ஊட்டுற மாதிரி சில வார்த்தைகள்லாம் சொல்கிறார் கிருஷ்ணன். அப்போ சொல்கிறார், இதை பாரு, நான் வந்து ஏதோ எங்கேயோ இதில் பிறந்தேன், ஆய்ச்சிக்கிட்ட வளர்ந்தேன், அப்புறமா இங்கே வந்து இப்போ ராஜ்யபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த வாரக்கையில் மதுரையில். சிசுபாலன் எப்பேற்பட்ட ராஜா, சிசுபாலன் எப்பேற்பட்டவன், பெரிய மகாவீரனவன், நீ பசாமல் சிசுபாலனே கூட கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாமே, நான் எதுக்கு பிரயோஜனம் சொல்லு. நெஸ்தண்ட முனிபி, இந்த பாகவதர்கள் கையில் காசு இல்லாத ஏழைகள்லாம் இருக்கா பார்த்தியா, இவெல்லாம் சும்மா பெருமாள் பெருமாள், கிருஷ்ணா கிருஷ்ணா, ராமா ராமான்னு சொல்லுவா, ஏதாவது பெரிய பெரிய பணக்காரனாக இருக்கானே அவனா என் பின்னாடி வரானா பார்த்தியா நீ, ஒன்றும் இல்லாதவன் தான் என் பின்னாடி வந்துட்டுருப்பான், என் பின்னாடி வந்தப்பறம் ஒன்றும் இல்லாமல் அவன் ஆகிடும், அவனுக்கு நான் வேறு அதை பண்ணுவேன், அவனுக்கு பண்ணால் தேவலாமே, இதெல்லாம் வெறுப்பு வந்தால் தேவலாமே, நான் வேறு அதை பண்ணுவேன், என் பின்னாடி வரவன்லாம் அப்படி தானே இருப்பான், நீ பெரிய சீமானவன், நீ அவனோட இருந்திருக்கலாமே, எதை எதை சொல்லி பார்க்குற கடைசியில் இதை சொன்ன உடனே அவளுக்கு கோபம் வந்துடுறது, கோபம் வரல, கோபம் வரும்னு இவர் எதிர்பார்த்தார், அப்போ கோபம் வரல, அவளுக்கு அழ ஆரம்பிச்சுடுறா பீரு. அவன் பகவான் நம்மளை கை விட்டுருவானோ அப்படின்னு என்ன ஆகிடுறது, மயக்கம் போட்டு விழுந்துடுறான். சதுர்புஜன் த்விபுஜன் தான் கிருஷ்ணன் இல்லையா, டக்குன்னு சதுர்புஜமாக ஆகிட்டு கீழே குதிக்கிறானா, அந்த ஊஞ்சல்லேருந்து கீழே குதித்து ரெண்டு கையால் தூக்குறான் அவளை, மயக்கம் போட்டு விழுந்துட்டாலோ இல்லையோ, ஒரு கையால் மார்பை தடவி கொடுக்குறான், ஒரு கையால் தயார் பின்னலை போட்டு ஒரு முடி முடிகிறான் அவளை, அவளை உட்காந்து வச்சு ஜலத்தை தெளித்து, நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்ன அசடா அப்படின்னு கோபம் வருமே நான் சொல்லி பார்த்தா இதுக்கு போய் அழுதுட்டியா நீ அப்படின்னு கேட்குறான். அப்போ அவ சொன்னா, இந்த பாசுரத்துக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னா, அப்போ அப்போ சொல்கிறா ருக்மிணி பிராட்டி சொல்கிறா, என்ன சொன்னீர், உலகத்தில் இருக்கிற என்னென்ன செல்வங்கள் எது எது என்னென்ன கொடுத்தாலும் எதுவுமே வேண்டாம், தாயே தந்தை என்றும் தாரமே கிளைமக்கள் என்றும் நோயை பட்டொழிந்தேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மகனீயர்கள் எதுவுமே வேண்டான்னு சொல்கிற தீரர்கள்னா உங்களை கொண்டாடுவா, அதுனா உங்களுடைய ஏற்றம், எல்லாம் வேணுங்கிறவனுக்கு எல்லாம் தான் வசதியா, அவனுக்கு இல்லை அவங்ககிட்ட இல்லாத வசதி எல்லாமே வசதி தான், வேணுங்கிற ஆசை இருக்கிறவனுக்கு எதுவுமே ஆசையை அத்து போனவனுக்கு ஒரு ஆசையை ஒண்டியும் ஒழிக்க முடியாது, அந்த ஞானிக்கு கூட. அப்பேற்பட்ட ஞானிகள் என்ன உன்னை கொண்டாடுறா, ஞானிகள் தானே உலகத்திலேயே அறிவாளிகள், ஞானிகள்னா என்ன உலகத்திலே இனிமேல் அவளுக்கு மேலே அறிவாளிகள் இல்லையே, அத்தோடு இல்லையே, உன்னுடைய ஹிருதயம் தானே ஞானிகள்ங்கிறவ, உன் ஹிருதயம் தெரிஞ்சவ தானே, என்ன சொல்லிட்டீர், அவளை அப்படி சொல்லிட்டீரே அப்படின்னு கேட்குறாள். நான் உனக்கு என்ன பண்ணேன், நான் உமக்கு வந்து இப்படி நீர் சொல்கிற மாதிரி சிசுபாலனே நீ வரித்திருக்கலாமே, நீர் சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, லக்ஷ்மியும் அனபகாமினிங்கிறது வேதம், அவனை விட்டு பிரிக்க முடியாத தத்துவம் அவன், அவதோ சாதாரண ஒரு ஆண் பெண் போல், ஒரு ஆம்படியான ஒரு பெண்டாட்டியும் போல கிடையாது அவ, அவரை விட்டு பாஸ்கர் அனன்யான பாஸ்கரத்துலேருந்து அந்த பிரபை எப்படி, அதாவது சூரியனிடத்துலேருந்து அதனுடைய காந்தியை எப்படி பிரிக்க முடியாத, அந்த மாதிரி பிரிக்க முடியாத இருக்கிற தத்துவம் என்னன்னா, நீ வந்து ராமனாக வந்தால் நான் சீத்தியாக வரேன், நீ கிருஷ்ணனாக வந்தால் நான் ருக்மிணியாக வரேன், நீ எப்படி வந்தாலும் உனக்கு அனுரூப ரூபான்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூபம் எடுத்துகிட்டு வரேன், நீ உலகம் முழுக்க பிரம்மமாக வியாபிச்சா நான் பிரகிருத்தியாக ஆயிடுறேன், உனக்கு எனக்கு உனக்கு எனக்கு பிரிவே இல்லையே, எப்படி நீ அப்படி சொல்லலாம், அத்தோடு இல்லையே, உன்னுடைய தர்மம் என்ன, நீ எல்லாத்துக்காட்டிலையும் பெரிய உயர்ந்ததாக நீ நினச்சிட்டு இருக்கிறது என்ன தர்மம், நீ உன்னை அண்டினவர்களை கைவிட மாட்டேன் இப்படிங்கிறது தர்மம் தானே உனக்கு உயர்ந்த தர்மம், அந்த தர்மத்துக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு அனுகுணமாக என்ன இருக்கணுமோ நான் பண்ணலையா, அதை நான் பண்ணலையா, காக்காசுரன் வந்து விழுந்தான் அந்த பக்கம் தலையை வச்சு இந்த பக்கம் விழுந்தான், எல்லாருமே வேறு கதி இல்லாமல், அப்போ கூட அவனுடைய தலையை திருப்பி திருவிட்டிக்கிட்ட வச்சு இவனுக்கு அனுகிரகத்தை பண்ணி அனுப்புன்னு தான் நான் சொன்னேன், அப்படி தான் நான் சொன்னேன், இதை விடுங்கோ, இந்த நரசிம்மாவதாரம் எடுத்துற என்னை பார்த்து உனக்கு சந்தோஷம் ஏற்பட்டதோ, நான் பின்னாடி ஒதுங்கிட்டு முதல்ல பிரகலாதனை தான் நான் அனுப்பிச்சேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வரலையே முன்னாடி, நான் தான் பத்தினி, நான் போனால் அவர் அடங்கிடுவாருன்னு சொல்லிட்டு நான் வரலையே. உம்ம உயிர் வந்து பிரகலாதன் தான், அடியார்கள்கிட்ட தான் உம்ம உயிர் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவனை தான் நான் முன்னாடி அனுப்பிச்சேன். பூங்கோதையாள் வெறுவ அப்படின்னு அவனு வெறுவதுனா என்னன்னா, எப்படி பயந்தான்னா, பகவானுக்கு நம்மளை காட்டிலும் அடியார்கள் அவன் அப்ப, அதாவது ஒரு அடியான் கிடைச்சான்னா முதல் கண்ணுக்குட்டி ரெண்டு ஈந்த கண்ணுக்குட்டியை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற கண்ணுக்குட்டியை முட்டிடுமா பசுமாடு. அதுபோல் பாக்கி அடியார்கள் இருந்தாலும் புதுசாக ஒரு அடியான் வரானா அவனை தூக்கி மடியில் உட்காந்துச்சோ பாக்கி எல்லாரும் கண்டுக்க மாட்டானா பகவான். ஏன்னா அவனுக்கு அவனுக்கு அந்த இது கொடுக்கணும், அவனுக்கு அந்த ஹிருதயத்தில் அந்த சாந்தவனை கொடுக்கணும் அவனுக்கு. பகவான் இவ்வளோ பேர் இருக்காளே, எப்பேற்பட்டவா பிரகலாதன் விதுரன் ஆஞ்சநேயன் போல பக்தர்கள் இருக்கும்போது நம்மளுக்கு கணிசிப்பானா பகவான் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமா இங்கே போய் சேர்றவனுக்கு? அவள் எல்லாரையும் கணிசிக்காமல் இவனை தான் கணிசிப்பானா பகவான். அது பகவானுடைய சுபாவம். இவனை தூக்கி மடியில் உட்காந்துச்சுப்பான், பாக்கி எல்லாரும் கண்டுக்க மாட்டான் அந்த பசுமாடு போல. அப்போ எந்த கண்ணுக்குட்டி ஈன்றதோ அந்த கண்ணுக்குட்டியை நக்கி கொடுக்கும், பழைய கண்ணுக்குட்டி கிட்டக்கு வந்தால் முட்டும் அனண்ட போன்னு. அதுபோல் இருப்பீரே நீர், எனக்கு தெரியுமே அந்த சுபாவம். அதனால நான் நீர் நிறசம்மாவதாரம் எடுத்த போது கூட நான் முன்னாடி அப்படி நான் வந்து உன் பக்கத்தில் உட்காரலையே, நான் பின்னாடி எங்கேயோ ஒரு மூலையில் நின்றுட்டு பிரகலாதன் நீ போ போ, நீ கிட்டக்க போ, நீ இந்த நீ போனால் தான் அவர் சாந்தமாவார், நீ போன உடனே நீர் எடுத்து அவனை மடியில் உட்காந்து வச்சுன்னு தலையை வருடி நீரே. அப்போ கூட நான் வந்து உங்களுடைய தர்மத்துக்கு விருத்தமாக நான் பண்ணலையே, எங்கிட்ட ஏன் இப்படி பேசினீர் அப்படின்னு கேள்வி கேட்குறா கிருஷ்ணன். இப்படி பூங்கோதையாள் வெறுவ பொன்பெயர்வன் மார்பிடம்தான் வீங்கோத வண்ணர் விரல். இவர் கேட்குறார் இந்த ஆழ்வர், இந்த தழும்புலாம் இருக்கேயா, விரலில் இந்த தழும்பு இருக்குது, பிரகலாதனுக்காக நீ பட்ட சிரமம், காலில் இந்த தழும்பு இருக்குது, சகடாசுரன் நீ வதச்சி அடியார்களுக்கு ரட்சணம் பண்ணுறதுக்காக ஏற்பட்ட தழும்பு, ரிஷிகளை காப்பாற்றுறதுக்காக நீ வில்லெடுத்தி அந்த தழும்பு இவ்வளோ தழும்பு இருச்சுண்டு, இந்த ஒரு தழும்பு எடுத்து நீ மடச்சிட்டானே சரியா போச்சா அப்படின்னு கேட்குறார் அவர்.
விரலுடுவாய் தோய்ந்த வெண்ணை கண்டு ஆய்ச்சி உரலுடு ஆய்ச்சி உரலுடு உறப்பிணித்த நான்று குரலோவாதேங்கி நினைந்த யலார் காண இருந்திலையே, குரல் ஓவாதயலா குரல் ஓவாதேங்கி நினைந்து அயலார் காண இருந்திலையே, குரலோவாதேங்கி நினைந்து அயலார் காண இருந்திலையே, ஓங்கோத வண்ண ஊரை ஓங்கோத வண்ண உரை
உடனே இந்த தழும்பெல்லாம் பற்றி பகவான் ஒன்றும் பேசலையே. இந்த கையில் இருக்கிற தழும்பு, காலில் இருக்கிற தழும்பு, இந்த தழும்புலாம் பற்றி ஒன்றும் பேசாமல் நிறுத்திட்டு, அதெல்லாம் சரி, இந்த இடுப்பில் ஒரு தழும்பு சொன்னியே முதல்ல, நான் வெண்ணெய் சாப்பிட்டேங்கிறதுனால இருக்க கட்டினா அதனால் அந்த தழும்பு, இதில் இதில் சௌலபியங்கிற குணத்தை நீ எங்கே கண்ட அப்படின்னு கேட்குறார் அவர். பெருமாள் கேட்குறார், ஆழ்வார்களோட பேசுகிறது தானே பெருமாள் சுபாவம், பெருமாளுக்கு பதில் சொல்கிறது ஆழ்வார்கள் சுபாவம். அவளுக்கு இதுதான் பிரயோஜனம், வேறு ஒன்றும் கிடையாது. அவள் ரெண்டு பேருக்கும் பகவானுக்கு நமக்கும் அப்படி தானா? விரலுடு வாய் தோய்ந்த வெண்ணெய் கண்டு ஆய்ச்சி உரலுடு உறப்பிணித்த நான்று, வெண்ணெய் இன்னும் சாப்பிடலை. இப்போ ஆழ்வார் இந்த இந்த சன்னிவேசம் எப்படின்னா, வெண்ணெயை சாப்பிடலை, வெண்ணெய் எடுத்துட்டான் கையில், வாயில் வச்சுக்க போகிறான் அப்போ பிடிச்சிட்டா. பல சமயம் பல விதமாக திருடுவான் இல்லையா, நித்தியம் வெண்ணெய் கலவை பண்ணுறது இவனுடைய தொழில். அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் பிடிச்சிட்டான், யசோத பிடிச்சிட்டான். ஒரு ஆச்சாரியன் கேட்டாராம் இந்த வியாக்கியானத்தில் இருக்கிற விஷயம் அது. என்ன பாகவதத்தில் எப்படி வருதுன்னா, ஒரு ஒரு விஷயம் சொல்கிறார் சுகர், காலங்கார்த்தால் எழுந்து தயிர் கடைவா, ஆய்ச்சிகள்லாம் சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்துருவா, ஏதோ சின்ன பானை இல்லை அவளுக்கு, அதுதான் தொழில், அதனால் பெரிய பானையாக இருக்கும், பெரிய மத்தாக இருக்கும், ஸ்டூல் ஆட்டம் பெருசாக ஒன்று போட்டுருப்பா, அதில் உட்காந்து கடையுவா, 500,000 குடிகளவா, அத்தனை பேர் கடைஞ்சா எப்படி இருக்கும் சத்தம், காலங்காலத்தில் சல சலன்னு சத்தம் கேட்குமா அந்த ஊரில். பகவான் நினச்சிப்பானா, நம்ம பிரளயோதகத்தில் பிரளயோதக சப்தத்தில் நம்ம தூங்குவோம் எழுந்துப்போம், இந்த சப்தம் வித்தியாசமாக இருக்கு நமக்கு, இப்போ வந்து இந்த தயிர் கடையிற சத்தத்தில் நம்ம எழுந்துக்கிறோம் அப்படின்னு ஆசையாக எழுந்துப்பான். காலத்தால் காலங்காலத்தால் எழுந்துன்னு என்ன பண்ணுவான், அங்கேருந்து ஓடுவான் நேர. இந்த 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 விருத்தாந்தத்தை பாகவதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, இந்த ஆழ்வார் இப்படி அனுபவிக்கிற அந்த விருத்தாந்தத்தை பாகவதத்தில் இப்படி சொல்லியிருக்கு. நம்மளுடைய நம்மளை வேத சப்தங்கள்லாம் எழுப்பினது போக, நம்ம அம்மா தயிர் கடையிற சப்தம் எழுப்புறது இன்றைக்கி நம்ம போய் போகணும்னு சொல்லிட்டு நேராக அம்மா கிட்டே போகிறான். அவ என் குட்டன் வந்தன்னே புறம்புல்லுவான், கோவிந்தன் வந்தன்னே புறம்புல்குவான் அப்படின்னு பின்னாடி வந்து கட்டிக்க முடியல குழந்தைகள். அது மாதிரி யசோதை முன்னாடி தயிர் கடைஞ்சிட்டுருக்க, அவன் பின்னாடி எம்பி இருக்க கட்டின்ட்டான், கழுத்தை கட்டிட்டு காதுகிட்ட போய் ஒரு முத்தம் கொடுத்துட்டு, அம்மா பாலுமா பசிக்கிறது நான் உடனே உடனே பார்த்தா இவ வாரி அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்தா, இருடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு போய் அடுப்பில் பாலை ஏற்றி வைக்கிறா, இவனுக்காக ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி கொடுக்கணும் குழந்தைக்கு. பால் வச்சுட்டு இங்கே வந்து திருப்பி தயிர் கடைஞ்சிட்டே இருக்கா. அதுக்குள்ள என்னென்னா, இவனை தூக்கி மடியில் போட்டுண்டு ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிறா, தாய்ப்பால் கொடுக்குறா அவளுக்கு, அவன் கிருஷ்ணனுக்கு. அங்கே பால் பொங்கிடுறது, கிருஷ்ணனை இறக்கி கீழே விட்டா. பால் சாப்பிட்டுருக்க குழந்தை நடுவில் தொந்தரவு பண்ணால் கோவம் வராத குழந்தைக்கு, மாதிரி கோவம் வந்துடுது கிருஷ்ணனுக்கு. இவன் நேரம் அங்கே போய் அந்த பாலை இறக்கி வச்ச வரைக்கும் பார்த்தான், எங்கள் அம்மா அவளை போய்டா, என்னை காட்டில் அந்த பொங்குற பால் முக்கியமாக அவளுக்கு, நான் எப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் வந்திருக்கேன், இங்கே சர்வேஸ்வரனை நான் வந்திருக்கேன், நான் வந்து இவகிட்ட நான் பால் குடிக்கிறேன், அது இவளுக்கு பெரிய விஷயமாக தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான், மகா கோபம் வந்தது இவனுக்கு. அந்த மத்தை உருகினான், அதிலேருந்து அந்த பானையை உடைச்சான், பட்டாலும் அடித்தான், அந்த பானையெல்லாம் உடஞ்சிது. பக்கத்தில் கடைஞ்சி வச்ச வெண்ணெய் இருந்தது, அந்த வெண்ணெயை எடுத்துனா விடுவிடுன்னு ஓடியே போயிட்டான், ஓடியே போயிட்டான். அங்கேருந்து வந்து பார்த்தா சுத்தீவிரம் அந்த முத்தம் முழுக்க ஒரே தயிரும் பானையும் வெண்ணையுமா கிடக்கு, உடச்சிருக்கு, ஒரே பானை சில்லாக கிடக்கு. வந்தது கோபம் அவளுக்கு, மகா கோபம் வந்து, கோபம் வந்தால் துரத்துறா, துரத்தி 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 ஓடுறா. அவன் எடுத்துன கையில் கொஞ்சம் வெண்ணெய் எடுத்துன்னு ஓடிப்பிட்டான். ஓடி போன உடனே பின்னாடி வந்து குரங்கு, ரெண்டு குரங்கு இருக்குது, அவன் பின்னாடியே குரங்கு சுற்றிகிட்டே இருக்கு. இந்த குரங்குக்கு தூக்கி கொஞ்சம் போடுறான், தான் கொஞ்சம் சாப்பிட்றான், குரங்குக்கு தூக்கி போடுறான், தான் கொஞ்சம் சாப்பிட்றான், ஆற்ற சுற்றி சுற்றி வரான். இவன் கொஞ்சம் பருத்து சரீரம் ஓடுறான், அவன் பிடிக்க முடியல கிருஷ்ணனை, பிடிக்க முடியுமா? யோகிகள்லாம் ஹிருதயத்தில் தியானம் பண்ணி பிடிக்க முடியல, யசோதை எப்படி பிடிக்க போறா அப்படிங்கிறார் சுகர். இருக்க மாட்டேங்கிறானே, அவன் எப்படி பிடிக்க போறா, சுற்றி சுற்றி வரா, சுற்றி சுற்றி வரா, சுற்றி சுற்றி வரா, பிடிக்க முடியல, போ கிடக்குது வரட்டும், தானாக வரும்போது வரட்டும் அப்படின்னு உடனே அம்மா கிட்ட அகப்படுற மாதிரி போய் நிற்கிறானா, அப்படி தான் பண்ணுவானா பகவானுடைய சுபாவமா, நீ பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா பிடிக்க முடியாது, அவனை பிடிக்க முடியலையே அப்படின்னு நினச்சா வந்து நின்றுடுவான். இதுதான் பகவத் தத்துவமா அழகாக சொல்கிற ஆச்சாரியெல்லாம் எடுத்து. உன்னை பிடிக்க முடியலையாடா பகவானே, என்ன பண்ணாலும் நான் என்னென்னலாம் பண்ணி பார்க்குறேன், உன்னை பிடிக்க முடியலையேன்னு நினச்ச உடனே அப்படியா அப்படின்னு வந்து நின்றுடுறான், உடனே வந்து நின்றுடுறான். இவ ஏதோ அப்படி இவ ஏதோ பிடிச்சிதான் சாமர்த்தியமாக நினச்சிட்டுருக்கா, இப்படி போகிற மாதிரி டப்புனு பிடிச்சிட்டா, கையால் வா வந்தியா வா அப்படின்னு அந்த உரல் இருக்கு, அந்த உரல் இருக்க கட்டுறா. ரொம்ப ஆச்சரியமாக அழகாக அனுபவிப்பார் ஊத்துக்காடு வெங்கடகவி. கட்டை எண்ணி கயிற்றை தேடியும் காணும், கைக்கான கைக்கான கயிறெல்லாம் அளவாக காணும், எந்த கயிறை கட்டினாலும் கட்ட முடியலையா, இது கிடக்கு போ அப்படின்னு திருப்பி அலுப்பு வரும்போது என்ன பண்ணா, கரெக்டாக சேர்ந்துருது கயிறு, கட்டியாச்சு, இந்த உரலை பெரட்டி இப்படி போட்டு இவன் பாட்டு போயிட்டான் அடுத்த விஷமம் பண்ணுறதுக்கு கிருஷ்ணன். இங்கே வந்து இப்படி தான் இருக்குது பாகவதத்தில் விருத்தாந்தம். உடனே இவர் கேட்குறார், அந்த பிள்ளை திருநறையூர் அரையருங்கிறவர் பட்டருங்கிறவரை கேட்குறார், ஏ சுவாமி விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணெய் கண்டு அப்படின்னா வெண்ணெய் எடுத்து வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டான்னு சொல்கிறீரே, ஆனால் உரலில் கட்டின விற்த்தாந்தம் பாகவதத்தில் எப்படி சொல்லியிருக்கு, வெண்ணெயை சாப்பிட்டுட்டே ஓடினான்னா சொல்லியிருக்கு அப்படின்னா உடனே அவர் சொன்னார், பட்டர் இன்னைக்கோ ஒரே ஒரு நாள் திருடுறவனுக்கு தான் யா நீ சொல்கிற ஒரே ஒரு விற்த்தாந்தம், இவன் நெத்தியும் வெண்ணெய் திருடுறவன், நெத்தியம் பா அவன் இருந்த 12 வயசில் தினைக்கும் வெண்ணெய் திருடி சாப்பிட்ருக்கான் கிருஷ்ணன், ஒரு ஒரு ஆற்றுல ஒரு ஒரு நாளைக்கு தங்காத்திலே வெண்ணெய் திருடி பல நாள் சாப்பிட்ருக்கான், அத்தனையுமா சுகபெருமன் சொல்ல முடியும், ஏதோ ஒரு நாள் நடந்த விற்த்தாந்தத்தை சொல்லி அழுதறவர், இந்த மாதிரி பல ஆய்ச்சிகள்ட்ட பல நாள் பல சமயம் பண்ணியிருக்கானே, இன்னொரு சமயம் வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டா சரியா அப்படின்னாரான், விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணெய் கண்டு வா இன்னைக்கு மாட்டேன், ஏன்னா ஒரே ஒரு நாள் கட்டினா எப்படி தழும்பு வரும், வராது, பல நாள் கட்டியிருக்கான் அந்த மாதிரி பல நாள் கட்டியிருக்கான், ஆய்ச்சி உரலோடு உரப்பிணித்த நான்று அன்னைக்கு கட்டினாலே அன்னைக்கு நீ என்னையா பண்ண ஆழ்வார் கேட்குற, அன்னைக்கு நீ என்ன பண்ண, குரல் ஓவாது ஏங்கி நினைந்து அயலாறு காண இருந்திலையே அப்படின்னு கேட்குற, இருந்திலையே இருந்தியா இல்லையா அன்னைக்கு என்னெல்லாம் எப்படி இருந்தானா, குரல் ஓவாது ஏங்கி ஓயாமல் அழுதானோ ஆணு கத்தி உச்சேஸ்வரனை அழறான், குரல் ஓவாது அப்படின்னா என்ன, ஓயாமல் அழறான், ஐயோ கொஞ்சம் நிறுத்தினா தேவலாமேன்னு சொல்லுவாள் பசங்க, அப்படி அழுவோம் வீல் 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 வீல்னு அலறுவான், அந்த மாதிரி அலறான், அந்த மாதிரி அலறான், அந்த மாதிரி அலறான் அழறான், ஆனால் இவனுக்கு சுஸ்வரமாக இருக்குது, ருருன்னா சுஸ்வரமாக இருக்குது கேட்குறதுக்கு, ஆனால் என்ன குரலோவாது ஏங்கி, அது ஒரு பொய் அழுகையும், குரலோவாது ஏங்கி எதுக்கு ஏங்கினானா, நினைந்துன்னா என்னத்தை நினைச்சு அழுதன்னா, இந்த பானை தயிர் இந்த வெண்ணெயை எடுத்துட்டா சாப்பிட்றதுக்கு முன்னாடி வேறு எங்கெங்கெல்லாம் வெண்ணெய் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன், வேறு எங்கெல்லாம் வெண்ணெய் வச்சுருப்பா, வேறு எங்கெல்லாம் இருக்குது வெண்ணெய், இங்கே இல்லை சரி இதை இது கிடைக்காது இனிமேல் சரி விடு, வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சானா, குரலாவது ஏங்கி நினைந்து, அப்போ என்னாச்சா 500,000 குடிகள்னு சொன்னோமே, இந்த கோபிகள்லாம் அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டுருக்கேன், அவனை கட்டி போட்டா வாசலில் அப்படி இப்படி நடந்துட்டுருக்கானோ இல்லையா, அவனை பார்க்குறான் அங்கேருந்து பார்க்குறான், பார்த்தோன்னே நன்னா வேணும்டா, எங்காத்துலலாம் நீ திருடினேன்னு சொன்னால் உங்கள் அம்மா நம்பவே மாட்டேங்கிறான், இப்போ உங்காத்துல திருடி மாட்டின்டியா யசோதா தெரிஞ்சுண்டியா எப்பயாவது நீ அப்படின்னு கத்திட்டு இவனை பார்த்து நன்னா இப்படி பண்ணிட்டு சிரிச்சுருந்தே போகிறாளா, எல்லாரும் நன்னா வேணும் உனக்கு கருப்பா அப்படின்னு கருப்பா கிருஷ்ணன் நன்னா வேணும் உனக்கு, குரல் ஓவாது ஏங்கி நினைந்து அயலார் காண அயலார்கள்லாம் கண்டு இப்படி சொல்கிறா, இருந்திலையே அப்படின்னு கேட்குறார் ஆழ்வார், அதுக்கு இந்த இருந்திலேங்கிற வார்த்தைக்கு தான் ஆச்சரியமான வியாக்கியானம், இதெல்லாம் நீ ஏத்துண்டு தானே இருந்தேன் அர்த்தமா, அதுக்கு அதெல்லாம் ஏத்துண்டு தானே நீ இருந்த, உங்கள் அம்மா வெண்ணெயை உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கி சாப்பிட முடியாமல் பண்ணா, அடுத்து நீ வேறு வெண்ணெயை எடுக்க முடியாமல் கட்டினா, இவெல்லாம் உன்னை பார்த்து சிரிச்சா நன்னா வேணும் அப்படின்னு சொன்னால், இதெல்லாரும் இதெல்லாத்தையும் நீ சகிச்சுண்டு தானே இருந்திலையே, சகிச்சுண்டு இருக்க வேண்டிய அவஸ்தையில் நான் பகவானுக்கு, அதான் அங்கே சொல்கிறார் ஆழ்வார் சொல்கிறார், இவன் அவாப்த சமஸ்த காமன், அதான் இவனுக்கு வேண்டியது வேண்டாததுங்கிறது ஒன்றுமே கிடையாது, உனக்கு வேண்டுவன வேண்டாதன இல்லாதனாச்சே, நீ உனக்கு வெண்ணெய் தேவையா என்ன, யார்கிட்ட நீ ஏமாத்துறா, உனக்கு வெண்ணையா தேவை, அடியார்கள் கைப்பட்டது பிடிக்குமா உனக்கு, இந்த ஆய்ச்சிகளுக்கெல்லாம் ரொம்ப பக்தி கிருஷ்ணன் இடத்துல, அவள் கைப்பட்டது பிடிக்குமா என்ன, குரலாவாது ஏங்கி, அதனால் என்ன பண்ணா, உனக்கு நீ அவாப்த சமஸ்த காமனாச்சே, உனக்கு எதுவும் தேவையில்லையே, வெண்ணெய் வேணும்னு ஒரு வியாஜம் உனக்கு, முதல்ல ரெண்டாவது அப்போ சர்வசக்தனாச்சே நீ, ஹிரண்யகசிபியா அவன் இவ்வளோ ஏகப்பட்ட கண்டிஷனை போட்டு ஒன்றுமே ஒத்தனும் பண்ண முடியாதுன்னு ஒன்று வச்சுருந்தான், அந்த கண்டிஷன் இல்லாமல் உடச்சு அவனை நீ கொண்டுட்ட, நீ என்ன சாதாரண ஆளா, சர்வசக்தன் நீ, உனக்கு மேலே சக்தி உள்ள உலகத்திலே கிடையாது, அப்படியாப்பட்ட நீ என்னென்ன எங்கள் அம்மா என்ன கட்டி விட்டா அப்படின்னு நீ சொல்லிட்டு அந்த உரலோடு இருக்க, அந்த உரல் கட்டிலேருந்து உன்னால் வெளில வர முடியாதா, நீயே தானே கட்டின்ட உங்கள் அம்மா கட்ட, அது முடியாதவனால அதெல்லாம் சர்வசக்தன் நீ, அவாப்த சமஸ்தகாமன் நீ, உனக்கு இந்த வெண்ணையும் தேவையில்லை, இந்த கட்டியும் அவுத்துக்க முடியும், சரி இந்த கோபிகைகள்லாம் எப்படி நடந்து போய் உனக்கு நல்லா வேணும்டா நீங்கள் மாட்டின்டியா அப்படின்னு சொல்லும்போது உன் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருந்தது, அதுதான் நான் பார்க்குறேங்கிற ஆழ்வார், என்ன சந்தோஷம், அயலார் காண இருந்திலையே நீ இதை ஏற்றுண்டியோ இல்லையோ, உங்கள் நீ வெண்ணை திருடின போது உங்கள் அம்மா பிடிச்சதையும் உரலில் கட்டினதையும் இவெல்லாம் பார்த்து உன்னை திட்டினதையும் நீ ஏற்றுண்டியே காண இருந்திலையே, அதெல்லாம் நீ ஏற்றுண்டியோ இல்லையோ, அதெல்லாம் விடு, ஓங்கோத வண்ணா இந்த விஷயங்களெல்லாம் நான் சொல்லும் போதே உன் முகத்தில் சந்தோஷம் தாண்டவம் ஆடுறது அப்படின்னா நீ சுலபனாக இருக்க அப்படின்னு என் வாயில் நிறைய தடவை நான் சொல்லி சொல்லி கேட்கணும்னு உனக்கு ஆசை இல்லைன்னு சொல்லு. நீ உரை உங்கோதவண்ணா உரை, நீ இவ்வளோ சுலபனாக இருக்கேன்னு இந்த விற்த்தாந்தங்கள் எல்லாத்தையும் நான் சொன்னேன், யா வாஸ்தவம் தான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நான் இதை சொல்லும் போதே உங்கள் அம்மா வெண்ணெயை நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிடுங்கிட்டான்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம், உடனே உரலை வச்சு கட்டினாங்கும் போது இன்னும் சந்தோஷம், கோபிகைகள்லாம் பார்த்து நன்னா வேணுண்டா உனக்கு கருப்பா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு நான் சொன்னோடனே இன்னும் சந்தோஷம். இதை நான் சொல்ல சொல்ல கேட்க கேட்க சந்தோஷம் ஒளிர்ந்துட்டே போகிறது. ஓதவண்ணன்னா கடல் நீரவண்ணன், ஓங்கு ஓதவண்ணன்னா அந்த ஓங்கு ஓதனா அப்படியே அந்த தக தக தகங்கிறதான் பளபளக்கிற அந்த சமுத்திர ஜலம், சூரிய ஜலம் பட்டால் எப்படி பளபளக்கிறது, அது மாதிரி விகசிக்கிறானா பகவான். இவன் அவனுடைய லீலைகளை சொல்ல 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 பகவானுடைய அந்த திருமுக மண்டலத்தில் அந்த சந்தோஷங்கிறது தெரிகிறது, விகசிக்கிறது முகம். இவ்வளோ சந்தோஷப்படுறியா நீ, நான் ஒன்று ஒன்று சொல்ல சொல்ல இது நீ சுலபம் இல்லைன்னு எங்கிட்ட சொல்கிறியா, உங்கோதவண்ணா உரை சொல்லி நீ என்ன சொல்கிற இப்போ இதுக்கெல்லாம். ஒரு சில நான் எவ்வளோ ஒரு சில சொல்லின்னு வந்துட்டேன், இத்தனை அடியார்களை சுத்தியேறி வச்சுருக்கேன் அதனால சுலபன், சர்வசக்தனாக இருந்தும் போய் அடியார்களுக்காக இறைஞ்சான் தானம் வாங்கினா அதனால சுலபன். நீ சுலபம் இல்லைன்னு சொல்ல முடியாது, நான் சொல்லலை நீ சுலபன் நீ தழும்பு இருக்கு பாரு அப்படின்னு நான் சொல்லலை, சிசுபாலம் கூட சொல்லுவான் ஆழ்வார். அறியும் உலகெல்லாம் யானையும் மல்லன், உலகெல்லாம் அறியும்னா என்ன அர்த்தம்னா வியாக்கியானத்தில் எப்படின்னு எழுதியிருக்கார் பெரியவாச்சம், உலகெல்லாம் அறியும், ஏ நீ எனக்கு மயர் வர மதினெல்லாம் கொடுத்தையா அதனால நான் தெரிஞ்சுட்டேன்னு இல்லை, சிசுபாலனை கூட தெரியும் இந்த இடத்துல தழும்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன், அதையும் எடுத்து மறைச்சுட்டான். இந்த தழும்பை மறைக்கலாம், உடம்பு முழுக்க தெழும்பாக இருக்கு அடியார்கள் காரியம் செஞ்சு செஞ்சு, அந்த தெழும்பெல்லாம் எப்படி மறைக்க போகிற, அதெல்லாம் அவனுடைய சௌலபியத்தினா காட்டுறது அப்படின்னு திருப்பியும் பேச மாத்திரான் பகவான். அவன் என்ன சொல்கிறான், இந்த தழும்பு அந்த இடுப்பில் கட்டின தழும்பு சௌலபியன்னு எப்படி சொல்லுவேன்னு கேட்டதுக்கு, கட்டுறதை உன்னால் விடுவிச்சுக்க முடிஞ்சும், வெண்ணெய் உனக்கு தேவையில்லாமல் இருந்தும் வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு திருடி கட்டுறதை கட்டு விடுவிக்க முடிஞ்சும், எல்லாருடைய கட்டுகளையும் தலைகளையும் விடுவிக்கிறவனான உனக்கு இந்த உரலில் கட்டுற கட்டு விடுவிச்சுக்க முடியாதா, அது விடுவிக்க முடிந்தும் அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு ஆய்ச்சியர்களை உன்னை பார்த்து திட்டும் போதும் சந்தோஷப்பட்டேன், நீ இதை நான் சொல்லும் போதெல்லாம் சந்தோஷப்படுறியே. அப்போ உங்கோதவண்ணா இதெல்லாம் நான் பார்த்தேன், இந்த விருத்தாந்தங்கள்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியுறது, அந்த திருமுக மண்டலத்துலேருந்து ஒரு வார்த்தை திறந்து கொஞ்சம் பேசினா தேவையில்ல, உங்கோதவண்ணா ஒரு வார்த்தை பேச உரை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த பாசுரங்களை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு பல விஷயங்கள் கிடைக்கிறது. என்னென்ன கிடைக்கிறதுன்னு பார்த்தோம், ஒரு பாசுரத்துக்கு ஒரு பாசுரம் சங்கத்தி, ஒன்று நினைக்கிறார் ஆழ்வார் பகவான், ஒன்று பேசுகிறான் அதுக்கு ஒன்று பதில் சொல்கிறார், திருப்பி பேசுகிறான் திருப்பி வேறு பதில் சொல்கிறார், திருப்பி ஜனங்களை பார்த்து ஜீவகோட்டிகளை பார்த்து சொல்கிறார், திருப்பி பகவானை பார்த்து பேசுகிறார், திருப்பி நெஞ்சை பார்த்து சொல்கிறார், இப்படி அமைஞ்சிருக்கு அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய சங்கத்தி. அடுத்தடுத்து அந்த தாட் ஃப்ளோ பாசுரங்களில் என்ன அமைஞ்சிருக்குன்னா, அழகிய விற்த்தாந்தங்கள் பகவானுடைய பல குணங்களை காட்டுற, ஏன்னா குணம் இல்லாதவன் நம்ம எப்படி பகவானை அண்ட முடியும், பகவானை நம்ம எப்படி தியானம் பண்ண முடியும், அதனால் பகவானுடைய உயர்ந்த குணங்களான ஒரு ஒரு குணத்தையும் எடுத்து சொல்கிற அந்த விற்த்தாந்தங்களெல்லாம் தெரிவித்து சந்தோஷப்படுறார், பகவானை சந்தோஷிப்பிக்கிறார். இந்த விற்த்தாந்தங்களில் அர்த்தவாதம் உண்டு, இந்த விற்த்தாந்தங்களில் சுவாரஸ்யம் உண்டு, இந்த விற்த்தாந்தங்களில் சித்தாந்தம் உண்டு, எல்லாம் உண்டு இதில். அதான் அழகு ஆழ்வார் பாசுரங்களில் என்ன ஒரு தனித்தன்மைனா, அதில் ஒரு சித்தாந்தம் இருக்கும், அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், ரசகனமான விஷயம், ரொம்ப ரசித்து அனுபவிக்கக்கூடியதான விஷயம் இருக்கும், ரசகனமான விஷயம் இருக்கும், சித்தாந்தமும் இருக்கும். என்ன சித்தாந்தம் இப்போ சொன்னார்னா, பகவான் சர்வ சுலபன் அப்படிங்கிறத பல விற்த்தாந்தம் மூலமாக சொல்கிறார். அவன் என்ன எதிர்பார்க்குறான்னா, நான் அவ்வளோ சுலபனாக இருக்கேனே நீலாம் வந்து என்னை சேர்ந்தா தேவலான்னு எதிர்பார்க்குறான் பகவான். இந்த ஆய்ச்சியர்களோ அப்படின்னா என்னென்ன, ஆய்ச்சியர்களை சொல்லியாச்சு, அங்கே சக்கரத்தாழ்வானை சொல்லியாச்சு, அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் இருக்கிற அடியர்கள் எல்லா அடியாரும் ஒன்று தான் எனக்கு பகவானுக்கு. நாம் எப்படியாவது பகவானை போய் சார்ந்து பகவானை போய் சரணம் அப்படின்னு சொன்னால் தேவலாமா பகவானுக்கு, உன் திருவடிகளே கதின்னு சொன்னால் தேவலாமா, அதை சொல்லிகிட்டே வரார் ஆழ்வார்.
கண்ணல்லவா எந்த கண்ணல்லவா சுவாமி நீ எந்த கார்மே நீ கட்டழக நீ எந்த கண்ணல்லவா வண்ணமலர் போலும் சின்னஞ்சிறு பெண்கள் வண்ணமலர் போலும் சின்னஞ்சிறு பெண்கள் வந்து வந்து நகை பதை பாராய் வண்ணமலர் போலும் சின்னஞ்சிறு பெண்கள் வந்து வந்து நகை பதை பாராய் பன்னரும் குழலூதிடும் பிள்ளாய் இங்கிதமோ தகுமோ சொல்லாய் எண்ணமுறும் சினமானது தள்ளாய் என்னெதிரில் முத்தம் தரனில்லாய் கண்ணல்லவா சுவாமி நீ எந்த கார்மே நீ கட்டழக நீ எந்த கண்ணல்லவா கொய்மலர் நீல குவளை விழியாலே கொய்மலர் நீல குவளை விழியாலே வையாது வைகின்ற கண்ணா வையாது வைகின்ற கண்ணா கையளவு வெண்ணை தந்தால் மெய்யவும் போதாதென்று கையளவு வெண்ணை தந்தால் மெய்யவும் போதாதென்று கையளவு வெண்ணை தந்தால் மெய்யவும் போதாதென்று பைய பையவாதாடுற ஐயா ஐயா எந்த கண்ணல்லவோ கையளவு வெண்ணை தந்தால் மெய்யவும் போதாதென்று பைய பையவாதாடுறந்த கண்ணல்லவா சுவாமி நீ எந்த கார்மே நீ கட்டழக நீ எந்த கண்ணல்லவா
யசோத பாவத்தில் ஊத்துக்காடுவன் கிடக்கவே பாடின பாட்டு இதே விற்த்தாந்தங்களை சொல்கிறது. அதான் ஒரு கை வெண்ணை கொடுக்குறேனே அந்த வை அந்த கை வெண்ணை போராதானோ அதான் போராதான். இந்த வெண்ணை விற்த்தாந்தத்தில் தான் அத்தனை அடியார்களையும் உருக்குறான் பகவான். எவ்வளோ இந்த இந்த உரலோட ஆப்புண்டு இருந்துங்கிறத தான் 6 மாதம் மோகிச்சு கிடந்தார் நம்மாழ்வர். எப்போ அதாவது 2 விஷயம் நமக்கு மனசில் ஸ்புரணமாச்சுன்னா புரிஞ்சுதுன்னா இந்த விற்த்தாந்தத்தில் நிஜமாகவே மயங்கி விட வேண்டிதான். எப்போ பகவானுடைய பெருமேன்மை அது ஒரு பக்கம் இருக்கணும் நமக்கு மனசில். எப்பேற்பட்டவன் பகவான், சர்வாந்தர்யாமி சர்வத்திலையும் வியாபிக்கிற சர்வசக்தன், எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளும் புறமும் வியாபிக்கிற தளர்வின்றிய என்றும் எங்கும் பறந்த தனி முதல் ஞானமான பிரம்மவஸ்து, அது வந்து ஒரு 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 என்னென்ன கபி வாரதி தாட்டுனா கலுகி ரோட்டை கட்டுனாங்கிற தியாகபுரம் வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு அம்மா ஒரு ஒரு பெண் பிள்ளை அவள் வந்து கட்டினா அவளுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இருந்ததே அந்த பெருமேன்மையை நினச்சி இந்த சௌலபியத்தை அவ்வளோ பெரியவன் இவ்வளோ சுலபனாக இருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது மனசு உருகிடுமா ஆழ்வார்களுக்கு. அப்படி உருகி பாடின பாட்டுகள் இதெல்லாம் இன்றைக்கி இந்த 3 பாட்டோட நிறுத்திக்கிறேன். அடுத்த வாரம் தொடரும்.
ஸ்ரீமதாலிஷ்டி நகரிநாதாய கலிவைரிணாய சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம்